நமஸ்காரம்.
பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். பெருமான் அவதாரம் செய்த போதே ரிஷிகள் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவதாரங்கள் அனைத்தும் முடிந்த பிற்பாடுதான் ஆழ்வார்களுடைய பிறப்பு, அதற்கும் பின்னால்தான் ஆச்சாரியர்களுடைய அவதாரம். ஆக கிட்டத்தட்ட மூன்று தலைமுறை, மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் இவர்கள் அவதரித்து பெருமானை பார்த்துள்ளனர். முதலில் ரிஷிகள், அடுத்தது ஆழ்வார்கள், அடுத்தது ஆச்சாரியர்கள். இவர்கள் மூவரும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்துள்ளார்களா, அல்லது இவர்களுடைய பார்வை வேறுபடுகிறதா, மாறுபடுகிறதா? அதே அவதாரங்களைத்தான் மூவரும் பார்த்துள்ளனர். ஆனால் ஒவ்வொரு கோணத்தில் கண்டு விவரித்துள்ளனர். நமக்கு இந்த மூன்று கோணங்களுமே வேண்டும். ரிஷிகள் எப்படி நோக்குவர், ஆழ்வார்கள் எப்படி நோக்குவர், ஆச்சாரியர்கள் எப்படி நோக்குவார்கள்? ரிஷிகள் தாங்கள் பிரயத்தனப்பட்டு சம்பாதித்த ஞானம், பக்தி ஆகியவற்றை உடையவர்கள். ஆனால் ஆழ்வார்கள் பெருமானுடைய அருளால் பெற்ற ஞானத்தையும் பக்தியும் உடையவர்கள். இது பெருத்த வேறுபாடு. அடுத்தது ஆச்சாரியர்கள் தாங்களாக உன்னை இயற்ற வேண்டும் என்பதை வைத்துக் கொள்ளாமல், ரிஷிகள் என்ன கூறினார்களோ, ஆழ்வார்கள் என்ன எழுதினார்களோ, அதை மக்களிடத்தில் பக்தர்களிடத்தில் உபதேசிக்க வேண்டும், அவர்களை கடைபிடிக்க சொல்ல வேண்டும், அதன் மூலம் பலரும் மோட்சமடைய வேண்டும். இதுதான் ஆச்சாரியர்களுடைய கருத்து சிந்தனை. இந்த பின்புலத்தோடு பார்த்தால் அவர்களுடைய பாடல்களே, உபதேசங்களே அதுக்கு தக்காப்போலே தான் இருக்கும். ரிஷிகள் பெருமான் கடல் கடைந்ததை கண்டார்கள். பார்க்கடலை கடைந்தார், அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார். அதை ரிஷிகள் பார்க்கும்போது அந்த செயலை விளக்குவார்கள். துர்வாசருடைய சாபத்தால் இந்திரன் செல்வத்தை எல்லாம் இழந்தான், அதை மீட்கத்தான் பார்க்கடல் கடைந்து அமுதம் பெற்றார் என்று இந்த சரித்திரத்தை சொல்லிவிடுவார்கள். பார்க்கடல் கடையப்பட்ட போது மகாலட்சுமி பிறந்தாள், தோன்றினாள் என்பதையும் கூறினர். ஆனால் ஆழ்வார்களுடைய கண்ணோட்டத்தில் அவர்கள் இந்த சரித்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கடைந்த போது இருந்த பெருமானுடைய அழகு, அவர் திருமேனியின் லாவண்யம், மகாலட்சுமியை கடலிலிருந்து பெற்று தன் திருமார்பில் ஏற்றுக்கொண்ட பாங்கு, இவற்றைத்தான் முக்கியமாக பாடினார்கள். அமுதம் பெற்றது, சாகாவரம் பெற்றது, இது ரிஷிகளுடைய நோக்கம். தேவர்கள் இந்திரன் இவர்களுக்காக செய்தார் என்பது. ஆனால் ஆழ்வார்கள் அதை பற்றி பெரிதாகவே சொல்லாமல், கடைந்தபோது பெருமானுடைய அழகப்படி இருந்தது, அந்த அமுதம் கடல்லேருந்து வந்தது, ரொம்ப சாதாரண அமுதம், கடைந்த பகவான் ஆராத அமுதம் என்று பெருமானின் பெருமையை அழகை புகழ்ந்தனர், விளக்கினர். ஆச்சாரியர்கள் பார்த்தபோது மகாலட்சுமி வந்தாள், பெருமானுடைய திருமார்பில் அமர்ந்தாள், இருவரும் பிரியாமல் இருக்கிறார்கள். நாம பெருமானிடத்தில் சரணாகதி பண்ண போகும்போது திருமார்பில் பிரியாமல் இருக்கும் நாச்சியார் திருவடிகளை முதலில் பற்றி, அப்புறம் பெருமானை சரணமாக பற்ற வேண்டும், இவள் புருஷகாரம் பண்ணினால்தான் பெருமான் அருளுகிறார், இதைத்தான் துவயங்கிற மகாமந்திரம் சொல்லுகிறது என்று சரணாகதி, மகாலட்சுமியினிடத்தில் முதல்ல சரணாகதி, அப்புறம் பெருமானிடத்தில் செய்ய வேண்டும், அப்பதான் நமக்கு பலிக்கும், இது துவய மகாமந்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்பது எல்லாவற்றையும் தான் முக்கியமாக பாடினர். இது ஆச்சாரியர்களுடைய கண்ணோட்டம். பார்க்கடலிலிருந்து எதெது வந்தது, ஏன் வந்தது, சரித்திரம், இந்திரன் மீண்டும் அரசை பெற்றது, இது இத்தனையும் ரிஷிகள். கடைந்தபோது பெருமானுடைய அழகு, வந்த அமுதத்தை விட ஆறாம் அமுதனான பெருமான் தான் அழகு, அவரையே பற்ற வேண்டும், இது ஆழ்வார்களுடைய பாட்டு. ஆனால் ஆச்சாரியர்களோ பெருமானும் பிராட்டியும் விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள். பிராட்டியை பற்றி பெருமானை பற்ற வேண்டும், இதுதான் சரணாகதி தத்துவம். பிராட்டி புருஷகாரம் பண்ணுகிறாள், இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்வது. இப்போ இந்த மூணு பேருடைய கண்ணோட்டமும் வேணும் தானே. பிரம்மம் பரபிரம்மம் பகவான், அவனுடைய இயற்கையான தன்மை என்ன, அவர் செஞ்சிருக்கிற சேட்டிதங்கள், அவதாரத்தின் போது என்ன செய்திருக்கிறார், இதைத்தான் ரிஷிகள் பாடுவார்கள். அப்ப பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சேட்டிதத்தை பாடினர். ஆனால் ஆழ்வார்களோ பிரம்மத்தின் ரூபத்தையே பாடுவார்கள். ரூபம்னு அவர் அவதரித்த போது திருமேனி அழகு, அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கிறது, சந்தேகத்தை போக்கி ஈடுபாட்டையே ஏற்படுத்துகிறது. அதே ஆச்சாரியர்கள் அந்த பகவானுடைய குணத்தையே பாடுவார்கள். அவருடைய சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், பரத்வம், மாதுர்யம், காம்பீர்யம், ஔதாரியம், லாவண்யம், சௌந்தர்யம், எத்தனை குணங்கள். அந்த குணங்களால் தானே நாம் வாழ்கிறோம். அதனால் ஆச்சாரியர்கள் அந்த குணங்களையே பாடுவார்கள். இப்படித்தான் இவர்களுடைய கண்ணோட்டம். இதிலே முரண்பாடில்லை. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொன்றை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறது. நமக்கு பிரம்மஸ்வரூபமும் வேணும், ரூபமும் வேணும், அவருடைய குணங்களும் வேணும். அதனால் மூவரையும் பின்பற்றித்தான் நாம் பிரம்மத்தை அணுக வேண்டும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.